அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மனவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொதுக்காலம் 29 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53 வசனங்கள் 10-11 முடிய. அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவர் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 33.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 14-16 முடிய. எனவே வானங்களை கடந்து சென்ற இறை மகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 35-46 முடிய. செபதேயுவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவருடைய தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்றைய நற்செய்தியை வாசிக்கும் பொழுது ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அதாவது பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும், ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும். இந்த உலகத்திலே அழிந்தவர்களெல்லாம் பதவி சண்டையிலே, அதே வேளையில் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களெல்லாம் பணிவிடை புரிந்ததிலே. பேரரசர்களும் பேரரசுகளும் அழிந்தது அரச பதவிகளுக்காகவும் பிற அரசை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசையினாலுமே. ஆனால் புத்தர் உயர்ந்ததும் மகாத்மா உயர்ந்ததும் ஆசையை அழித்து பிறர் சேவை புரிந்ததாலே. இதனால் இவர்கள் இம்மண்ணின் மகான்கள் என்றும் மகாத்மாக்கள் என்றும் ஞானிகள் என்றும் போற்றப்படுகின்றார்கள். இவர்களிலெல்லாம் உயர்ந்த மகான் மாமனிதர் இயேசு கிறிஸ்து. காரணம், இந்த உலகம் உய்வதற்காக மானிட மக்கள் மீட்பு பெறுவதற்காக அடிமையின் தன்மை பூண்டு தம் சீடர்களின் பாதங்களை கழுவி உலகம் அனைத்திற்காகவும் உயிரை கொடுத்தார். ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், இப்படிப்பட்ட மகான் இயேசுவின் சீடர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் பதவிக்காக போட்டி போட்டதுதான். வேறொரு இடத்தில் தங்களுக்குள் யார் பெரியவன் என்ற போட்டியை நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் சீடர்களில் இருவரான செபதேவியின் புதல்வர்கள் யாக்கோபும் யோவானும் தந்தையின் இடப்பக்கம் ஒருவரும் வலப்பக்கம் ஒருவரும் அமர விண்ணப்பம் செய்கிறார்கள். ஆனால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது. காரணம், இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு. பதவியா பணிவிடையா? இந்த கருத்து முதலிலே இயேசு முதலில் தோற்பவராக காணப்படுகின்றார். காரணம், எத்தனையோ முறைகளில் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். பிற இனத் தலைவர்தான் தங்களுக்கிடையே யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக் கொண்டிருப்பர், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தவர் என்று கூட சொல்லியிருக்கிறார். இக்குழந்தையைப் போல் மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டனாகவும் இருக்கட்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார். இவ்வளவு சொல்லியும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் இயேசு தனது இறுதி இரா உணவிலே ஒரு அதிர்ச்சி வைத்தியமாக தானே அடிமையின் கோலம் பூண்டு தம் சீடர்களின் பாதங்களை கழுவி, நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்றார். தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அப்படியென்றால் பதவிகள் என்பது கேவலமா? அதை ஏற்கக்கூடாதா? இல்லை, பதவிகள் என்பது அதிகாரம் செலுத்தவோ ஆட்டி படைக்கவோ அல்ல. மாறாக அன்பினால் அனைவருக்கும் பணிவிடை புரிய. இந்த பணிவிடை புரிவதென்பது பலனையோ கூலியையோ எதிர்பார்த்து அல்ல, லஞ்சமோ பதவி உயர்வோ எதிர்பார்த்தல்ல, மாறாக அன்பு பணிபுரிவது. என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அப்பர் பாடுவது இங்கு சால பொருந்தும். வாழ்வில் வெற்றி பெற்றவனாக கருதப்படுவதை விட தொண்டு செய்தவனாக கருதப்படுவதே மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறுகிறார். பிறருக்கு பணிவிடை புரிவதில் உமக்கு பணிவிடை புரிந்ததாக எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, கொடுப்பதில் கணக்கு பார்க்காமல் இருக்க, சண்டையிடுவதில் காயங்களை பார்க்காமல் இருக்க, பணியில் பலனை எதிர்பார்க்காமல் இருக்க என்று லோயலா இஞ்ஞாசியார் ஜெபிக்கின்றார். பதவி சுகத்தை விட பணிவிடை துன்பமே இதமானது, இறைவனுக்கு ஏற்றது. கிறிஸ்துவுக்கு பணிவிடை புரியும் கிறிஸ்தவர்கள் மூன்று விதமாக உள்ளனர். ஒன்று ரோபோட் கிறிஸ்தவர்கள். இவர்களை பின்னால் இருந்து பிடித்து தள்ளினால்தான் வேலை செய்வார்கள். இரண்டாவது செயில் போட் கிறிஸ்தவர்கள். இவர்கள் காற்று அடிக்கும் பக்கம்தான் இழுத்து செல்லப்பட்டு பணி செய்வார்கள். மூன்றாவது ஸ்ட்ரீம் போட் கிறிஸ்தவர்கள். இவர்கள் தாங்களே சேர்ந்து தேவையுள்ள இடத்தில் தேவைப்படுவோருக்கு உரிய நேரத்தில் உரிய முறையில் பணி செய்வார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பங்கில் உள்ள அனைவரும் ஞாயிறு திருப்பலிக்காக கோவிலுக்கு சென்று விட்டார்கள். திருப்பலி முடிந்தவுடன் அப்பங்கின் அன்பிய பொறுப்பாளர் பதவிக்காக ஓட்டு போட குழுமி இருந்தனர். ஒவ்வொருவரும் தான் வரவேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் கோவிலின் வாயிற்படியில் உட்கார்ந்து பிச்சை கட்டுக் கொண்டிருந்த ஒரு வயதானவர் கீழே விழுந்துவிட அவரை தூக்கி உட்கார வைப்பதில் ஒரு சிறுவன் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான். இந்த காட்சியை அங்குள்ள அனைவரும் பார்த்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யாருமே அந்த முதியவருக்கு உதவிட அந்த சிறுவனோடு சேர்ந்து தூக்கிவிட முன்வரவில்லை. அடுத்தவரின் துன்பத்தை கண்டும் முன்வராத மனங்களுக்கு அன்பியங்கள் ஒரு கேடா? அன்பியங்கள் எதற்கு? பதவிக்கா அல்லது பணிவிடை புரிவதற்கா? இறையாட்சி பணிபுரிய தன் பட்டம் பதவி அனைத்தையும் தூக்கி எறிந்தவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். நாம் எப்படி?
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள் ஏழைகள் வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
See you.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.